بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது வளமையான தர்பியா வகுப்பில் நாங்கள் பயன்மிக்க பல பாடங்களை படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் படிக்கப் போகின்ற முதல் பாடம் அகீதா. அகீதாவிலே இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் நாம் எடுத்திருக்கும் முதல் பாடம் அல் பரா வல் வலா, இல்லையா? அல் பரா வல் வலா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். அப்ப இந்த பாடம் வந்து நாங்கள் ஏற்கனவே ஓரளவு படித்திருக்கிறோம். அப்ப இந்த படித்த பாடத்தில் சில கேள்விகள் கேட்கலாமா இல்லையா? படித்து நாங்கள் எந்த அளவுக்கு விளங்கியிருக்கிறோம் என்கிறத வந்து கேள்வியில் வச்சு என்ன செஞ்சு கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது வந்து இந்த பாடத்துடைய பேர் என்னது? வலா வலாவா, விளங்கல? அல் வலா வல் பரா. சரி, அல் வலா வல் பரான் என்ன? அல் வலா வல் பரான் என்ன, என்ன கருத்து? நேசித்தல் பகைத்தல், நேரடி அர்த்தம். சரியா, வலாண்டு சொல்வது நேசம் காட்டுதல், சேர்ந்து நடத்தல். பராண்டு சொல்வது விலகி நடத்தல், அவங்கள விட்டு ஒதுங்கி நடத்தல். அதுதான் வலாண்டு சொல்லக்கூடிய பரான்னு சொல்லக்கூடியது. சரி, அப்ப இந்த அல்வலா வல் பரா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாங்கள் ஓரளவு படித்திருக்கிறோம். இருந்தாலும் எதுவரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோமோ அதுவரைக்கும் சுருக்கமாக கொஞ்சம் பார்த்துட்டு என்ன செய்யலாம், எங்கட வகுப்புக்கு நாங்கள் பேத்திடலாம். சரி, அல்வலா வல் பரா என்பது முதலாவது நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த ஒரு பகுதி. அது என்னது? இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த ஒரு பகுதி. அப்ப இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த ஒரு பகுதி என்றால், எமது ஈமானை எமது இஸ்லாத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அதுல நாங்க வந்து தவற விட்டுட்டோம் என்றால் நாங்க இஸ்லாத்துல ஒரு கேள்விக்குறி ஆயிடும். என்ன செஞ்சிட்டோம் என்றால், அந்த பகுதியில நாங்க வந்து தவற விட்டுட்டோம் என்றால் எதா மாறிடும்? எமது ஈமானுக்கு எமது இஸ்லாத்துக்கு கேள்விக்குறியா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இது. சரி, அப்ப இந்த அல்வலா வல் பரா, நேசித்தல், அடுத்து என்னது? பகைத்தல். அப்படி இல்லை என்றால் வேற என்ன சொல்லலாம்? ஒதுங்கியிருத்தல், அவங்களை விட்டு ஒதுங்கியிருத்தல். அப்ப இந்த அல்வலா வல் பரா என்று சொல்லக்கூடியது வந்து இத பெரும் பகுதிகளாக எங்களுக்கு மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். அதுல ஒரு பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், நாங்க எந்த கலப்படமும் இல்லாமல் முழுமையான முறையில் சேர்ந்து நடத்தல், இது ஒன்று, இது ஒரு பகுதி. அப்ப இது யாரோட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மூமின்கள் நல்லடியார்கள் இவர்களோட வந்து நாங்க முழுமையான முறையில சேர்ந்து நடக்க வேண்டும், இது ஒரு பகுதி. விளங்கிச்சா இல்லையா? இது ஒரு பகுதி. இப்ப இதுல ரெண்டாவது பகுதி என்னது? முழுமையாக ஒதுங்கி நடக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக ஒதுங்கி நடக்க வேண்டும் என்கிறது ஒரு பகுதி. அப்ப இது யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னால், இது வந்து காஃபிர்களுடன். இப்ப காஃபிர்கள்ல வந்து எந்த வகைக்குட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அப்ப அந்த காஃபிர்களோட வந்து முழுமையாக அவர்களை விட்டும் ஒதுங்கி நடத்தல் என்பது ரெண்டாவது பகுதி. மூணாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு விதத்துல அவர்களோட சேர்ந்து நடக்க வேண்டும், இன்னொரு விதத்துல வந்து அவர்களை விட்டும் ஒதுங்கி நடக்கணும். இது யாருன்னு பார்த்தீங்க என்றால், யாரு? இஸ்லாமியர்கள் பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவிகள் இருப்பாங்களா இல்லையா அவர் கூட்டம், அந்த பாவம் அவர்களை இறை நிராகரிப்பு கொண்டு சேர்க்காத பாவம் செய்யக்கூடிய மக்கள். அப்ப இந்த மக்களை பொறுத்த மட்டும் எப்படி நடக்கணும்? ஒரு பகுதியில் அவங்களோட சேர்ந்தும் ஒரு பகுதியில் அவங்களை வெறுத்து நடக்கணும். அப்ப எந்த பகுதியில் சேரணும், எந்த பகுதியில் சேரணும் அவங்களோட? இல்ல, அவங்களுக்கு நல்ல வழி காட்டணுமா இல்லையா? பாவத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு அவங்களுக்கு சரியான வழியை காட்டணுமா இல்லையா? அவங்களுக்கு இதுதான் சரியானது என்று சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? நேரான வழியின் பக்கம் எடுப்பதற்காக வேண்டி அவங்களோட சேரணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுல சேரணும். எதில ஒதுக்கணும் என்றால், அவங்களோட பாவத்தில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிடணும், அந்த பகுதியில் நாங்கள் ஒதுக்கிடணும். அவங்களோட சேர்ந்து போய், அவங்களோட சேர்ந்து போனாத்தான் அந்த பாவத்தை ஒதுக்கலாம், பாவத்தை விட்டு அவங்கள தவிர்க்கலாம் என்ற கருத்து வந்து பிழையானது. என்ன செஞ்சிடணும்? அவங்களோட இதில் வந்து நான் கலந்து கொள்ளவே கூடாது, மொத்தமாக அதுல இருந்து அவங்கள ஒதுக்கி விட வேண்டும். சரி, இப்ப காஃபிர்களுடன் சேர்ந்து நடத்தல் என்ற பகுதியில் வந்து சில பிரிவுகளை சொல்லி அந்த பிரிவுகளுக்கான தீர்ப்பு என்ன, இதை இன்னொரு பகுதியாக விளங்கலாம். அப்படின்னா இன்றைய உலகத்தில் அப்ப இன்றைக்கு வந்து நடைமுறையில் இருக்குதா இல்லையா? இந்த காஃபிர்களுடன் உறவு இல்லாம யார் இருக்கிறாங்க? காஃபிர்களும் கொடுக்கல் வாங்கல் இல்லாம யார் இருக்கிறாங்க? எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குதா? கிடையாது. அப்ப இன்றைய இந்த உலக நடைமுறையில வந்து காஃபிர்களுடன் இருக்கக்கூடிய அந்த உறவுகள், இவைகளுடைய வகைகளை சொல்லி எந்தெந்த வகையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, எந்தெந்த வகையை இஸ்லாம் கூடாது என்று சொல்கிறது என்ற பகுதியை நாம் பார்க்கலாம். இப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த தலைப்பை வந்து ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். எத்தனை பகுதியா பிரிக்கலாம்? ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். அதுல ஒன்று காஃபிர்களுடன் சேர்ந்து நடத்தல். அப்ப இந்த பகுதி என்ன செய்யும் என்றால், இவரை இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு போய் சேர்த்துடும். எந்த பகுதி? நாங்க சொன்னோமா இல்லையா ரெண்டு பகுதி இருக்குதுன்னு சொல்லி, அதுல இப்ப நாங்க சொல்ல பார்க்கக்கூடிய இந்த பகுதி, முதலாவது பகுதி வந்து அவர் என்ன செஞ்சிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அப்ப அவரை முஸ்லீமா இருந்தவரை காஃபிராக மாத்திரும். அது என்ன பகுதி அது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு காஃபிரை வந்து மஹபத் வைக்கிறாரு, அவரோட சேர்றாரு, அவருக்கு உதவி செய்யறாரு. என்ன நோக்கம் தெரியுமா? அவருடைய மார்க்கத்தை இவருக்கு பிடித்திருக்குது, அவருடைய கொள்கை இவருக்கு பிடித்திருக்குது, அதனால அவருடைய குஃப்ருக்கு இவர் உதவி செய்யறாரு. அவருடைய அந்த குஃப்ருடைய கொள்கைக்கு என்ன செய்யறாரு, இவர் உதவி செய்யறாரு. அப்ப இந்த அமைப்புல அவங்களோட சேர்றது என்பது வந்து இவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. இதை நாங்க தெளிவா படிச்சிருக்கிறோம். படிச்ச பாடத்தை நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். சரி, இப்ப ரெண்டாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், வெளிரங்கமான முறையில அவங்களோட சேர்ந்து நடத்தல். எப்படி வெளிப்படையான முறையில சேர்ந்து நடக்கிறது? வியாபார தொடர்புகள், கொடுக்கல் வாங்கல்கள், இப்படியான ஒரு பகுதி இருக்குது, இருக்குதா இல்லையா? இந்த மார்க்க விஷயத்துல இவருக்கு அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரோட கொள்கை அமைப்புல இவருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப வியாபார அமைப்புல, கொடுக்கல் வாங்கல் அமைப்புல, வெளிரங்கமான பகுதியில் என்ன செய்யறது, இவரோட சேர்ந்து நடத்தல். அப்ப இந்த பகுதிக்கு வந்து நான்கு நிலைமைகள் இருக்குது. என்ன நிலைமை, எத்தனை நிலைமை இருக்குது? நான்கு நிலைமைகள் இருக்குது. ஒன்று என்னென்றால், முதலாவது ஹராம் என்று வரக்கூடிய ஒரு நிலைமை. ஹராம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப காஃபிர்களுக்குண்டே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அவரு சேர்ந்து நடக்கிறார். இதை செய்யறவங்க வந்து யாரு? கிறிஸ்தவர்கள் தான். இதை செய்யறவர்கள் யாரு? யூதர்கள் தான். இதை செய்யறவங்க யாரு? யாரு? இந்துக்கள் தான். இப்படின்னு வருமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பகுதியில அவங்களுக்கு ஒப்பா நடக்கிறாரு. அப்ப இது என்னது? இது வந்து ஹராம். இது வந்து என்னது? இது வந்து ஹராம். இந்த பகுதி ஹராத்தை சேரக்கூடியது. இரண்டாவது வந்து, இரண்டாவது நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விரும்பத்தக்க ஒரு பகுதி. என்னது அது? விரும்பத்தக்கது. அப்ப விரும்பத்தக்க ஒரு பகுதி அது காஃபிருக்குன்னா நல்லது செய்யறோம், நலவு செய்யறோம். என்ன நோக்கம் தெரியுமா? அவர் இஸ்லாத்துக்கு வருவாரு, அவர் என்ன செய்வாரு, இஸ்லாத்துக்கு வருவாரு என்ற நோக்கத்துக்காக வேண்டி அவருக்கு நாங்க என்ன செய்யறோம், உதவி செய்யறோம், நல்லது செய்யறோம். நோக்கம் என்னது, அவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கம். அப்ப இது வந்து விரும்பத்தக்கது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் மூணாவது நிலை எப்படி என்றால் கட்டாயம் என்ற அமைப்புல வரும். கட்டாயம் என்ற அமைப்பு, அது எப்படி கட்டாயம் என்ற அமைப்புல வாரது, கட்டாயம் என்ற அமைப்புல எப்படி வாரது? சரி, இவர் இஸ்லாத்துல வந்திருக்கிறாரு, இவருடைய தாய் தாப்பன் எங்க இருக்கிறாங்க, இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, காஃபிர்களா இருக்கிறாங்க. அப்ப தாய் தகப்பன் காஃபிர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பணிவிடை செய்யறது வந்து கட்டாயமா இல்லையா, கட்டாயம். அப்ப இந்த நிலைமை எப்படி வரும், கட்டாயம் என்ற ஒரு பகுதியில வரும். அடுத்தது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் மக்ரூஹு, வெறுக்கத்தக்கது என்ற ஒரு பகுதியில வரும். வெறுக்கத்தக்கது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு காஃபிரை அவருடைய சொந்த வேலைக்காக அமர்த்திறாரு, ஆனா அந்த வேலைய நல்ல முறையில செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, அந்த வேலைய நல்ல முறையில செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, இருக்கத்தக்கன ஒரு காஃபிர் அவர் என்ன செய்யறாரு, அந்த வேலையில அவரு வைக்கிறார் என்றால் அதனது இது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், நாலு பகுதியும் பார்த்தோமா இல்லையா, நாலு பகுதியும் பார்த்தோம். அப்ப இதுவரைக்கும் யாருக்கு சொல்ல முடியும் என்னென்னு இல்ல, இங்க வந்து சொல்லிக்கிறான் நாலு நிலைமை தான் அவர் புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல இல்ல, நான் நாலாவது சொன்னே, என்ன செய்யறது, அவங்களுக்கு வந்து ஹர்பி அல்லாத என்னது காஃபிர்களுக்கு வந்து நல்லது செய்யறது, என்னது ஹர்பி அல்லாத காஃபிர்களுக்கு என்ன செய்யறது, நல்லது செய்யலாம், என்ன செய்யலாம். அப்ப அதை குருவான உங்களுக்கு பார்க்கலாம், என்னது உங்களை வந்து உங்களுடைய ஊர்கள்ல இருந்து உங்களை விரட்டாத மக்கள், உங்களோட யுத்தம் செய்யாத மக்கள், இவங்களோட என்ன செய்யறது, இவங்களுக்கு வந்து நல்லது செய்யறது வந்து என்னதில்ல, குற்றம் கிடையாது, அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீதமாக நடந்து கொள்ளுங்க என்கிறத வந்து குர்ஆன் சொல்லுது. அப்ப என்ன செய்யலாம், இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இவங்க அந்த யுத்தம் எங்களுக்கு மார்க்க விஷயத்துல எந்த ஒரு தீங்கும் செய்யாத மக்களாக இருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுக்கு நல்லது செய்யறது வந்து எனது ஆகுமான ஒரு விடயம். அப்ப மொத்தமாக அஞ்சு இருக்குது இல்லையா, அஞ்சு விஷயங்கள். சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பகுதி ஒரு காஃபிரை வந்து என்ன செய்யலாம், அவருடைய மார்க்கம் அல்லாத அவருடைய கொள்கை அல்லாத விடயங்கள்ல வந்து உகப்பு வைக்கலாமா, ஒரு பகுதி பார்த்தோம். அப்ப என்ன செய்யலாம், மார்க்கம் இல்லாமலுக்கு அவர் என்னது அவருடைய கொள்கை இல்லாமலுக்கு, இந்த கொள்கைக்காக வேண்டி அல்ல மார்க்கத்துக்காக வேண்டியும் அல்ல, உகப்பு வைக்கலாமான்னு கேட்ட என்ன செய்யலாம், உகப்பு வைக்கலாம். அப்ப அதுக்கு நாங்க என்ன ஆதாரம் சொன்னோம், அஹ்லுல் கிதாபுல உள்ளவங்களை வந்து திருமணம் முடிக்கிறது. அப்ப திருமண பந்தம் வந்தால் அப்ப என்ன வரும், ஒரு மஹப்பத் ஒன்று வருமா இல்லையா, இரக்கம் ஒன்று வருமா இல்லையா, கணவன் மனைவி இன்று வார நடத்துல ஒரு இரக்கம் ஒன்று வரும். அப்ப அந்த பகுதியை வச்சு என்னது அது ஏழுமான ஒன்றாக இருக்கிறது என்கிறத நாங்க பார்த்தோம். சரி, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் மூணாவது விஷயம் நாங்க பார்த்தோம் என்னென்றால், ஒரு காஃபிர் வந்து ஒரு காஃபிருக்கு ஒரு முஸ்லீம் என்ன செய்யலாம், அவனுடைய மார்க்கம் அல்லாத அதே போன்று அவனுடைய கொள்கை அல்லாத விடயங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம், என்ன செய்யலாம், உதவி செய்யலாம் என்கிறத நாங்க பார்த்தோம். சரி, இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு கேட்டால் ஒரு ஹதீஸ். எது இந்த ஹதீஸ நாங்க வந்து ஏன் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு வச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஹதீஸ வச்சு கொண்டு பலரும் வந்து பிழையான சில தீர்ப்புகள் எடுத்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அந்த ஹதீஸ பார்க்கல உங்களுக்கு விளங்கும். அந்த தீர்ப்புகளை எடுத்து சில அரசாங்கங்களை வந்து அவர்கள் என்னது அவர்கள் இறை நிராகரிப்பு கொள்கையில் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அந்நியர்களுடன் சேர்ந்து அவர்கள் வந்து அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விட்டார்கள் என்று அவர்களுக்கு எதிரான போர்கள் தொடங்கி நடப்பதை வந்து இன்றைய உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். அப்ப அந்த பகுதி வந்து இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகளை வச்சு என்ன செய்யறாங்க, சில சந்தேகங்களை உருவாக்கி வந்து அவைகளை நடைமுறைப்படுத்துறதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த ஹதீஸ் யாருடைய ஹதீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், யாரோ சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இது, ஹாத்தம் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய ஒரு செய்தி. அந்த செய்தியை கூட நாங்கள் பார்த்தோம் சென்ற வகுப்புல. அப்ப அதனுடைய சுருக்கம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இவர் என்ன செய்யறாரு, மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார்னு கேட்டீங்கன்னு சொன்னால், என்ன எழுதியிருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ராஜதந்திர நிகழ்ச்சிகள் இருக்குதா இல்லையா, கர்மங்கள் இருக்குதா இல்லையா, அவைகளை பற்றிய சில தகவல்களை அதுல எழுதி எங்க அனுப்புறாரு, மக்காவுக்கு அனுப்புறாரு. அது யாருக்கு அனுப்புறாரு, காஃபிர்களுக்கு அனுப்புறாரு. அப்ப இதை யாரு சொல்லி கொடுக்கிறா, அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக அறிவித்து கொடுத்துட்டான். அறிவிச்சு கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறார்கள், இந்த கடிதத்தை எடுத்துறார்கள். இப்ப எடுத்ததுக்கு பின்னால இப்ப விசாரணை நடக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை முன்னால வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச நேரத்தில் வந்து இவர் என்ன காரணம் சொல்றாரு, இதான் இந்த ஹதீஸினுடைய முக்கிய கூறுகள். இதை வச்சு தான் பின்னால வருவது. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இப்ப இங்க வந்து இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஹிஜ்ரத் வந்த அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய உறவுகளும் அங்க இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் அங்க இருக்கிறவர்களுக்கும் இடையில உறவு வந்து மிக பலமாக இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய உறவுகளையும் அந்த சொத்துக்களையும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். என்ன பொறுத்த மட்டும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு உறவும் கிடையாது, அந்த அளவுக்கு அவர்களுடைய நெருக்கமும் கிடையாது. அப்ப இந்த நெருக்கத்தை நான் வளர்த்து கொள்ளணும், எனது உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எனது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த வேலை செய்தேன் என்று அவர் சொல்றாரு. இந்த வேலை நான் செய்தேன் என்று அவர் சொல்றாரு. அப்ப சொன்ன நேரத்தில் சொல்லிட்டு சொல்றாரு என்னென்றால், யார சூழல்லா, நான் இறை நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த வேலையை நான் செய்யல, இஸ்லாத்தை விட்டும் வெளியே போய் நான் இந்த வேலையை செய்யல, அதே போல இஸ்லாத்துக்கு பின்னால குஃப்ரை நான் ஏற்றுக்கொண்டு விரும்பி நான் இந்த வேலையை செய்யல. இந்த வேலையை செஞ்ச காரணம் அதுதான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், லகத் சதகக்கும், யாரு, ஹாத்தம் இப்னு அபி பல்தா உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உண்மை சொல்லிட்டாருன்னு சொன்ன நேரத்தில் யாரு பக்கத்தில் இருக்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ் இருக்கிறாங்க. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லுகிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் அவருடைய கழுத்தை நான் வெட்ட வேண்டும் யா ரசூலல்லாஹ், என்னை விடுங்கள், ஏனென்றால் இவர் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகர். அப்ப என்ன சொல்றாரு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ப விளங்கப்படுத்துறாங்க, உமரே உங்களுக்கு தெரியுமா, இவர் வந்து பத்ரு களத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, இவர் லேசா நாள் இல்ல, பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு வந்து தனி சிறப்பு இருந்தது. அப்ப இவர் யார், இவர் பத்ரி, பத்ரு களத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் அந்த பத்ரு களத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா, இஅமலு மாஷிதும், நீங்க என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள், ஃபகத் கஃபர்து லக்கும், உங்களுக்கு நான் மன்னிச்சிட்டேன். அப்படி ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி இவர். இவரை நீங்க என்ன செய்யலாது, இப்படி லேசாக கருத முடியாது என்று யார் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு சில சட்டங்களை நாங்க பார்க்கணும், சில விஷயங்களை நாங்க விளங்கணும். அப்ப இதுல சட்டங்கள் செய்யறாரு, ஒவ்வொன்றாக தோத்து கொண்டு போறாரு. முதலாவது சட்டம் என்ன பார்த்தால், முதலாவது சட்டம், ஒருவர் என்ன செய்யறாரு, இப்படியான ஒரு வேலை செய்யறாரு. எப்படியான ஒரு வேலை, இது தெளிவா விளங்கணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப மக்களை குழப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? மக்களை குழப்புறது. என்னது? இந்த பாத்தீங்களா, காஃபிர்கள் உதவி செய்யறான். இந்த பாத்தீங்களா, காஃபிர்கள் இப்படி செய்யறான். அப்ப இவன் வந்து காஃபிரு, இவன் வந்து காஃபிரு. ஏன்? மக்களுக்கு தெளிவை கொடுக்கறல்ல, மக்களுக்கு சரியான பகுதி எதுன்னு கொடுக்கறல்ல, கொடுக்காமலுக்கு காஃபிர்கள். அப்ப அவங்களோட சேரக்கூடாது, அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யணும். அப்படி எத்தனை நாட்டை வந்து நாசம் பண்ணிருக்கிறாங்க. இப்படியான தெளிவுகள் இல்லாம எத்தனை நாடுகள் நாசமாயிருக்குது இல்லையா? எத்தனை நாடு இன்றைக்கு வரைக்கும் எலும்பேலாத ஒரு நிலையில இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப இந்த பகுதியை நாங்க தெளிவாக விளங்கணும். சரி, இப்படியான ஒரு வேலையை செய்த ஒரு ஆள் வாராரு. எப்படி எப்படியான வேலை? காஃபிர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அந்த உதவி வந்து எப்படி என்று கேட்டால், அது குஃப்ருக்கும் இடம்பாடு இருக்குது, குஃப்ரு அல்லாதுக்கு இடம்பாடு இருக்குது. நல்லா விளங்கிக்கணும். எப்படி இடம்பாடு இருக்குது? காஃபிருக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறாரு, அது இறை நிராகரிப்புக்கும் இடம்பாடு இருக்குது, இறை நிராகரிப்பு அல்லாதுக்கும் இடம்பாடு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை செஞ்சிட்டு ஒரு ஆள் வருவார் என்றிருந்தால், எடுத்த எடுப்புல அவரை பார்த்து நீ ஒரு காஃபிர் என்று சட்டம் கொடுக்க கூடாது, தீர்ப்பு செஞ்சிட கூடாது. என்ன செய்யணும்? அவரை உட்கார வைக்கணும். உட்கார வச்சு அவர்கிட்ட விசாரிக்கணும், ஏன் நீங்க செஞ்சீங்க, ஏன் நீங்க இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சீங்க என்கிறத அவரிடத்துல தீர விசாரிக்கணும். தீர விசாரிச்சு அவரு சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுத்தான் அவருக்கு தீர்ப்பு செல்லணும். அப்ப இதுக்கு ஆதாரம் என்னது? ஹாத்தம் இப்னு அபி பல்தா செஞ்சார், செஞ்சாரா இல்லையா? ஒரு வேலை செஞ்ச நேரத்துல வந்து ரசூலுல்லாஹ் பாஞ்சு இல்ல ஹாத்தம், நீங்க செஞ்சது என்னத்தை தான் சொன்னாலும் நம்ப இயலாது, நீங்க காஃபிரு, நீங்க வந்து எங்களை இஸ்லாத்துக்கு வந்து விரோதம் பண்ணிட்டீங்க, நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி வெட்டணும்னு சொல்லியிருந்தாங்களா? கிடையாது. அப்ப என்ன சொன்னாங்க? விசாரிக்கிறாங்க, தீர விசாரிக்கணும். விசாரிச்சு தான் என்ன செய்யணும்? அதுக்குரிய தீர்ப்பை கொடுக்க வேண்டும். சரி, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால், இது எது, இது என்ன பாதி? இது குஃப்ருக்கும் இடம்பாடு இருக்குது, குஃப்ரு அல்லாதுக்கும் இடம்பாடு இருக்குது. அப்படியான ஒரு செய்தி என்ன செய்யணும்? தீர விசாரிக்கணும். சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க, குஃப்ருக்கு தான் அது இடம்பாடு, என்ன செய்யலாது, வேற ஒன்றுமே கிடையாது, குஃப்ரு தான். அப்படியான விடயங்கள்லாம் விசாரிக்க தேவையில்லை, அது காஃபிர் தான் அவரு. அவருக்குள்ள என்ன சட்டமோ அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். உதாரணமா எப்படி? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வைத்து பரிகாசம் பண்ணுதல், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, குர்ஆன், அவனுடைய அவனுடைய குர்ஆனை வச்சு, அது வரக்கூடிய வசனங்களை வச்சு என்ன செய்யறது? பரிகாசம் பண்ணுவது. இது எதை சாரும்? குஃப்ரு தான். அப்ப இத இறைவன் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். எப்படி சொல்றான்டா? லா தஅதிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல, நடந்த நேரத்துல இறைவனே வசனமாக எதை இறக்கிறான்? நீங்க எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், ஈமான் கொண்டதுக்கு பின்னால் நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்று சொல்லிடுறான். சொல்றானா இல்லையா? சொல்லிடுறான். அப்ப இடம்பாடு இல்லாத, எதுக்கு இடம்பாடு? குஃப்ருக்கும் வேறொன்றுக்கும் இடம்பாடு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கும் என்றால் அது குஃப்ரே தான். இடம்பாடுள்ள செய்தியாக இருந்தால் தீர விசாரிக்கணும். சரி, இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து ரெண்டாவது மசாலா, ரெண்டாவது மசாலா சட்டம் என்னது? ஒரு காஃபிருக்கு உதவி செய்யறது வந்து எல்லா நேரமுமே குஃப்ராகவே இருக்காது. எல்லா நேரமும் என்ன இருக்காது? குஃப்ராகவே இருக்காது. அப்ப அது என்னது? அதுல வந்து குஃப்ரு அல்லாத விடயங்களும் இருக்கும். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்ப ஹாத்தம் இப்னு அபி பல்தா செஞ்சாரா இல்லையா ஒரு வேலை? அப்ப அவர் செஞ்ச வேலையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லல, என்ன சொல்லல? காஃபிர் என்று சொல்லல, மாறாக என்ன செஞ்சாங்க? விசாரிச்சாங்க. அப்புறம் காஃபிருக்கு வந்து உதவி செய்யக்கூடியது வந்து எல்லா நேரமுமே குஃப்ரு தான் என்ற ஒரு தீர்ப்புக்கு வாரது வந்து பிழை. அதுல ரெண்டு பகுதியும் இருக்குது. அதுல என்ன இருக்குது? ரெண்டு பகுதியும் இருக்குதுங்கிறத இந்த ஹதீஸ் என்ன செய்யுது? தெளிவாக சொல்லுது. அதை பார்க்கலாம். அப்ப இது வந்து இப்ப குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இதுதான், இது குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்காதது இதுதான் என்று எப்படி பிரிச்சு அறிகிறேன்னு கேட்டால், அதுக்கு ஒரு வரை விளக்கணும் ஒன்று இருக்குது. என்னது? இவருடைய உதவியை பார்க்கணும். இவர் செஞ்ச உதவி அவங்கட மார்க்கம் மேலோங்க வேண்டும். இஸ்லாத்தை விட அவங்கட கொள்கை தான் புனிதமானது என்ற அடிப்படையில அந்த உதவி அமையுமென்றிருந்தால் காஃபிர். என்னது அது? காஃபிர். என்னது? அப்ப இஸ்லாத்தை வெறுக்கிறாரு. இஸ்லாத்தை வெறுத்துட்டு இஸ்லாத்துக்குள்ள இருக்க தேவையில்லை. இஸ்லாத்தை வெறுத்துட்டு என்ன செய்ய தேவையில்ல? இஸ்லாத்துக்குள்ள இருக்க தேவையில்ல. அப்ப அவர் வந்து யாரு? அவர் காஃபிர். அவர் என்னது? காஃபிர். அப்படி இல்லாத உதவிகள் வருமென்றிருந்தால் அது காஃபிர் என்ற இடத்துக்கு, நிராகரிப்பு என்ற இடத்துக்கு போகாது. ஆனால் அந்த உதவியை பொறுத்து சில நேரங்களில் பாவமாக அமையலாம், சில நேரங்களில் வந்து நல்ல விடயமாக அமையலாம். செய்யக்கூடிய நோக்கமும் அந்த உதவியையும் பொறுத்து என்ன வரும்? சட்டங்கள் வரும். என்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கணும். சரி, இப்ப மூணாவது சட்டம், இந்த ஹதீஸை வச்சு மூணாவது சட்டம் என்னன்னு கேட்டால், சரி இப்ப ஒருவர் என்ன செய்யறாருண்டா, ஒருவர் வந்து காஃபிருக்கு உதவி செஞ்சிட்டாரு. காஃபிருக்கு உதவி செஞ்சிட்டு அவர் என்ன செய்யறாரு? காரணம் சொல்றாரு. யார மாதிரி? ஹாத்தமின் அபிபல்தா சொல்றாரா இல்லையா? அவர் காரணம், ஒரு காரணம் சொல்றாரு. ஆனால் இவர் செஞ்ச உதவி எங்க போவாது? குஃப்ரின் பக்கம் போவாத உதவியா இருக்கணும். அதான் மெயின். என்னது? குஃப்ரின் பக்கம் போவாத ஒரு உதவி ஒன்றை செஞ்சிட்டு என்ன செய்யறாரு? காரணம் சொல்றாரு, நான் செஞ்சது இதுக்குத்தான். யார மாதிரி? ஹாத்தம் அபிபல்தா மாதிரி. அப்படி அப்படி சொல்வார் என்றிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த காரணத்தை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, ஒரு ஒரு வாதத்துக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம். என்னது? ஒரு வாதத்துக்கு இவர் இப்படி சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது. வஹி வருவதா இல்லையா? வஹி வருவது. அப்ப யார் வைக்கிற வாதம்? இந்த பிழையான கொள்கையில கொண்டு வந்து அந்த அரசாங்கம் காஃபிரு, இந்த அரசாங்கம் காஃபிரு, அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்க வைக்கிற வாதம் என்ன வாதம்னு கேட்டீங்கன்னால், என்ன வாதம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது. ஹாத்தம் இப்னு அபி பல்தாவுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுங்கிறத வஹி சொல்லி கொடுக்கும். எங்களுக்கு யாரு சொல்றது? செஞ்சா காஃபிரு தான், வெட்டு குத்து அவனை கொலை பண்ணு, அந்த அரசாங்கத்தை அப்படியே நீ என்ன செஞ்சுட்டு அவனை அழிச்சு விடு என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். ஆனா என்னது? இது ஒரு பிழையான ஒரு வாதம். பிழையான வாதமா இல்லையா? பிழையான வாதம். ஏன் பிழையான வாதம் என்றால், நாங்க இவங்களுக்கு எப்படி நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், என்னது நாங்க நம்புறோம், எதை நம்புறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது, வஹியின் மூலமாக அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான். ஆனால் இப்ப அந்த நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முடிஞ்சிருமா? காஃபிருக்கு உதவி செய்யறது அவருடைய காலத்துல இவட முடிஞ்சிருமா? அதுக்கு பின்னால உதவிகள் நடக்காதா? நடக்கும். அப்படி நடந்தால் யார் நமக்கு வகி சொல்வது? சரி, அப்படி வகி, அப்படி எங்களுக்கு தெரியாத நிலையில ஒருவரை நாங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து கொண்டு விட்டால் அந்த பிழையை யார் சுமப்பது? யார் சுமப்பது அப்படின்னு கேட்டால், என்னது? அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரியுமா இல்லையா வகி? வகி வந்து என்ன செய்யும்? அவருடைய காலத்தில் நின்றும் என்று அவங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்படியான நிகழ்வுகள் நடக்கிற நேரத்தில், நான் இல்லாத காலத்தில், நான் இருந்த நேரத்தில் சரி, நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படைய வச்சு நீங்க தீர்ப்பெடுக்கணும். வெளிரங்கமா ஒருவர் சொல்றாரு இதுக்குத்தான் செஞ்சேன்னு, அப்ப அதுக்குத்தான் செஞ்சிருக்கிறாரு. உள்ரங்கமெல்லாம் அல்லாஹ் அறிஞ்சவன். ரசூலுல்லாஹி என்ன சொல்றார்கள்? உள் ரங்கத்தை நீங்க அல்லாஹ்வோட சாட்டிடுங்க, வெளிரங்கமா அவர் என்ன சொல்றார் அதை எடுங்க. அவர் உதவி செஞ்சது இதுக்குன்னு சொல்றாரு, அப்ப அதுக்குத்தான் அவர் செஞ்சிருப்பாரு. கதை முடிஞ்சு. ஏன் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படி செய்ய சொல்லி? யாருமே சொல்லல. வெளிரங்கமா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. சரி, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார்கள்? உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறாங்க. அதுல யாரும் இருக்கிறாரு? உசாமா இப்னு ஸைதும் இருக்கிறாரு ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப அவர் என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாம் வந்து ஜுஹைனா என்று சொல்லக்கூடிய அந்த கபீலாவை சேர்ந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் வந்து ஹுருகாத்ன்னு சொல்லக்கூடிய கூட்டம். அந்த கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பெய்த்து அங்க யுத்தம் நடக்குது. யுத்தம் வந்து சருமாரியா நடந்து கொண்டிருக்குது. ஆரம்ப கட்டம் காஃபிர்களுக்கு வெற்றின் அமைப்புல இருக்குது. யாருக்கு வெற்றி? காஃபிர்களுக்கு வெற்றின் அமைப்புல இருக்குது. அதுல ஒரு ஆள் என்ன செய்யறாருடா, முஸ்லீம்களை தாருக்கு மாருக்கு வெட்டுறாரு. அப்ப இத உசாமா பாத்துட்டு இருக்கிறாரு, ரதியல்லாஹு அன்ஹு பாத்துட்டு இருக்கிறாரு. தாருக்கு மாருக்கு வெட்டு உழுவுது. இப்ப நிலைமை மாறுது. எப்படி மாறுது? வெற்றி முஸ்லீம்களுடைய கைக்கு வருவது. இந்த ஆள் ஓடுறாரு. இந்த ஆள் என்ன செய்யறாரு? ஓடுறாரு. ஓடுற நேரத்துல உசாமா ரதியல்லாஹு அன்ஹும் என்னொரு அன்சாரி சஹாபியும் பின்னால விரட்டி போறாங்க. விரட்டி பெய்த்து வெற்றத்துக்கு வாழோங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அவரு? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த சம்பவம் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு சாதாரண மனுஷன் என்ன செய்வான்? இவ்வளவு வெட்டினவன் முஸ்லீம்களை தாருக்கு மாருக்கு வெட்டிட்டு இப்ப வாழோங்க போகல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. அப்ப இவர் எதுக்குத்தான் சொல்லியிருப்பாரு? வாளுக்கு பயந்துதான் சொல்லியிருப்பாரு. சாதாரண மனிதன் அந்த நிலைப்பாட்டுக்கு தான் வருவான். வருவானா இல்லையா? அந்த நிலைப்பாடு தான் வருவான். அப்ப அன்சாரி சஹாபி என்ன செய்யறாரு? ஓங்கின வாள் அப்படி எடுத்துறாரு. என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, வாள் எடுத்துருவோம். ஆனா உசாமா என்ன கேட்கல, வெட்டிட்டாரு. உசாமா என்ன செஞ்சாரு? வெட்டிட்டாரு. இப்ப வெட்டினத்துக்கு பின்னால இவட உள்ளத்துல என்னமோ ஒன்று உறுத்தி கொண்டிருக்குது. என்ன உறுத்துது? லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சின்ன ஒரு ஆளை நான் வெட்டிட்டேனே, இது குற்றம் ஆயிடுமோ? இப்ப எங்க வராரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றார் நடந்த சம்பவத்தை. யார சொல்லல்லா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எந்த வாளுக்கு பயந்துதான் யார சொல்லல்லா அவரு களிமா சொன்னார்? யார சொல்லல்லா? ரசூல் ஸல்லல்லாஹு கோபம் வந்து விட்டது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? உசாமா, நீங்க அவருடைய உள்ளத்தை பிரிச்சு படிச்சீங்களா? நீங்க உள்ளத்தை பிரிச்சு படிச்சுட்டா இந்த தீர்ப்புக்கு வந்தீங்க. அவரு லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னாண்டா விட வேண்டியதுதானே. அப்ப என்ன தீர்வு கொடுக்க சொல்றாங்க? என்ன தீர்ப்பு கொடுக்க சொல்றாங்க? வெளிரங்கமாக என்ன நடக்குதோ அதை பார்த்து தீர்ப்பு கொடுங்க, உள்ரங்கம் தேவையில்ல. அவர் சொல்ற செய்தி ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் எங்களுக்கு உள்ளது. அப்ப உசாமா ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 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 எனக்கு எப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்தேன்டா, இன்றைக்கு நான் இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கலாமே, இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கலாமே என்ற ஒரு நிலைப்பாட்டுல நான் வருகின்ற அளவுக்கு அவர்கள் இதை சொன்னார்கள் என்கிறத சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? வெளிப்படையாக என்ன அங்க இருக்கிறதோ அதைத்தான் செய்யணும், நம்பணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? இல்லாம அதுக்கு தான் சொல்லியிருப்பான். இது அது எங்களுக்குரிய செய்தியே அல்ல. அது என்ன இல்ல, எங்களுக்குரிய செய்தியே அல்ல. உள்ளங்களை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன் அவன் பார்த்துக் கொள்வான். அவன் பார்த்துக் கொள்வானா இல்லையா? அவன் பார்த்துக் கொள்வான். சரி, நாலாவது சட்டம். மூணு பார்த்துட்டோமா, நாலாவது சட்டம். நாலாவது சட்டம் என்று பார்த்தீங்கன்னால், இப்ப உளவாளிகள் இருக்கிறாங்க. இன்றைய உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலாக நடக்கக்கூடிய இந்த உளவாளி, உளவு பார்க்கிற தொழில். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உளவு தொழிலுங்கிறது வந்து சொந்த நாட்டுக்குள்ளே வச்சு கொள்வார்கள் அவர்களுக்கு. அதே போல பக்கத்தின் நாட்டில் நடக்குன்னு பாக்குறதுக்கு இங்க இருந்து அவன் ஆள் அனுப்புவான், அல்லது இங்க இருந்துட்டு அங்க ஆள் செட் பண்ணுவான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யகூதிகள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு இயக்கங்களாக வச்சு 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 என்ன செய்யறாங்க, இந்த உளவாளி இந்த பகுதியை வந்து அவங்க விருத்தி அடைஞ்சிட்டு போறத நாங்க பார்க்கலாம். அதே போல அமெரிக்கா கூட என்ன செய்யுது, இப்படியான உளவாளிகளை வச்சிருக்குது. அப்ப இந்த உளவாளி வந்து அவங்களேதான் வந்து பார்க்கணும்னு இல்ல, என்ன செஞ்சிருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆளை உளவாளியா வச்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, யகூதிகளுக்கு வந்து உளவாளிகள் இல்லாத நாடே கிடையாது. யகூதி போய் தங்க இருக்கிறல்ல, அங்க எங்க இருப்பாரு? அவரு பாராளுமன்றத்திலே இருப்பாரு. பாராளுமன்றத்துல வேலை பார்ப்பான். அங்க இருந்து என்ன செய்வான்? அங்க இருக்கக்கூடிய செய்தியில அவன் கொடுப்பான். சரி, இப்படி ஒரு உளவாளி ஒன்ற இஸ்லாமிய அரசாங்கம் பிடிச்சிட்டு என்ன செய்யுது? உளவாளி ஒன்ற பிடிச்சிட்டு பிடிச்சா என்ன தீர்ப்பு? பிடிச்ச உடனே ஒரு வெட்டு. இவனுக்கு என்னது இல்ல, வெட்டி போட்டு வீடியோல போட்டு பாக்குற, இந்த பாரு இவன் உளவாளி வந்தான் வெட்டிட்டோம், அது இஸ்லாமா? அது இஸ்லாம் கிடையாது. உளவாளி அப்ப இங்க என்ன நடந்துச்சு? ஹாத்தம் இப்னு அபி பல்தா வந்து உளவு பார்த்தாரா இல்லையா? அவர் செஞ்ச வேலை என்னது? தகவலை கொடுக்கறதான உளவு பாக்குறது. உளவு பார்த்தாரா இல்லையா? உளவு பார்த்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களா, வெட்டினாங்களா கழுத்தை? கிடையாது. அப்ப இந்த உளவாளிய கொள்றது என்பது வந்து அந்த நாட்டு ஜனாதிபதி மன்னர் அமீருக்குள்ள ஒரு செய்தி. அவர் என்ன செய்யலாம், ஆள் எடுப்பார், முன்னுக்கு எடுத்து அவரு பார்ப்பாரு, என்ன செய்ய அவரு பார்ப்பாரு, பார்த்துட்டு என்ன செய்வாரு, சரி இவனை வெட்டணும்டா, அவர் வெட்டிடுவாரு. இல்ல இவர்ல வந்து ஒரு நல்ல பகுதியும் இருக்குது, இவர்ல என்ன இருக்குது, நல்ல பகுதியும் இருக்குது, ஏதோ ஒரு சூழல் இவரை மாத்திட்டு அதனால உளவு வேலை பார்த்துட்டாரு, விட்டுடுவோம் அப்படின்ட்டு விட்டுறதும் என்னது, மன்னருக்கு ஏலும், ஏழுமா இல்லையா, நாட்டு ஜனாதிபதிக்கு தலைவருக்கு ஏலும், செய்யலாம். அப்ப யாருக்குரிய வேலை அது, மன்னருக்குரிய வேலை. அவரு அவரு வேண்டாம் மன்னிக்கலாம், அவரு வேண்டும்னா கொல்லலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கொல்லணும்னு நிக்கிற நேரத்துல என்ன சொன்னாங்க, இல்ல இவர் வந்து பத்ர சஹாபி, கொல்லக்கூடாது, எது அவர் உண்மை சொல்லிட்டாரு, விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுட்டாங்களா இல்லையா, விட்டுட்டாங்க. சரி, ஆனா இப்படி சொல்லக்கூடாது, எப்படி, சரி, ஹாத்தம் இப்னு அபி பல்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை குஃபருக்கு கொண்டு போகாத பகுதி எது தெரியுமா, அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டாரே அதுதான் அவரை குஃபரின் பக்கம் கொண்டு போகல என்ற செய்தி வந்து பிழையான செய்தி. அது பிழையான வாதமா இல்லையா, பிழையான வாதம். ஏன் பிழையான வாதம் என்று சொன்னால், ஒருவர் நிராகரிச்சிட்டாருண்டா அவர் என்ன அமல் தான் செஞ்சிருந்தாலும் அனைத்து அமலும் தவிடுபிடியாக பெய்த்திடும், அழிஞ்சி பெய்த்திடும், எந்த மதிப்புமே கிடையாது. மதிப்பு இருக்குமா, மதிப்பு கிடையாது. ஆனா அது கிடையாது காரணம், என்ன கிடையாது, அது கிடையாது காரணம். அப்ப என்ன காரணம், என்ன காரணம், அவர் சொன்ன காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, தகுந்த காரணத்தை சொன்னார், அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவர் அவங்களோட மார்க்கத்துக்காக வேண்டி உதவி செய்யல, அவங்களோட கொள்கைக்காக வேண்டி உதவி செய்யல, அதனால அவருக்கு அந்த தீர்ப்பு கொடுக்க முடியாது, அந்த தீர்ப்பு என்ன செய்யாது, கொடுக்க முடியாது. சரி, இப்ப நாங்க இவ்வளவு நேரம் படிச்சோமா இல்லையா இந்த ஹதீஸ்ல இருந்து, இப்ப இதோட ஒட்டி வரக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை நாங்க பார்க்கலாம். இப்ப இதோட ஒட்டி வரக்கூடிய சில முக்கியமான பகுதிகள், அப்ப அந்த பகுதிகளில் ஒன்று என்னென்றால், இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், இப்ப ஈமான் இருக்குதா இல்லையா, ஈமானுக்கு எத்தனை கிளைகள் இருக்குது, 70 கிளைகள் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதுல வந்து உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசியில் வரக்கூடியது என்னது, இமாதத்துல் அதா அனித் தரீக். அப்ப அங்கிருந்து என்னது பாதையில் இருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய விடயங்களை நீக்கிறது வந்து ஈமான்ல ஒரு பகுதி. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய பகுதியில் இருக்குதா இல்லையா ஈமானுடைய கிளைகள். அப்ப இந்த கிளைகள் வந்து எப்ப உறுதியாக செறிவர நடக்கும் அப்படின்னு கேட்டால், எப்ப நடக்கும், எப்ப ஒருவருடைய ஈமான் உறுதியாக இருக்குதோ அப்ப என்ன வரும், இதெல்லாம் செறிவர நடக்கும். அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை உறுதியாக இருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது வைத்த அன்பு வந்து உண்மையான அன்பாக இருக்கணும், அல்லாஹுவை பற்றிய அறிவுல இருக்கணும். இதெல்லாம் வார நேரத்தில் அவருடைய ஈமான செய்யும் பலமாகும். ஈமான் பலமாக பலமாக அந்த ஈமானுடைய கிளைகள் இருக்குதா இல்லையா, அது எல்லாமே சரியாக சீராக இருக்கும். அப்ப இதுக்கு வந்து என்னது, ஒரு வசனத்தை பார்க்கலாம், என்ன வசனம், சூரா அல் மாயிதாவுல 81 வசனத்தை பார்க்கலாம். இறைவன் சொல்றான், வலவு காணு யுமினூன பில்லாஹி வன்னபி வமா உன்சில இலைஹி, யாரு அவர்கள், அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களாக நபியையும் நம்பியவர்களாக, அந்த நபிக்கு இறக்கப்பட்டிருக்குதா இல்லையா வேதம், அதையும் அவர்கள் நம்பியவர்களாக இருந்தால் எப்படி, மத்தஹதூஹு மௌலியா, அவர்களை நேசர்களாக எடுத்திருக்க மாட்டார்கள். என்னது, அப்ப ஈமானில உறுதி இல்லாததுதான் அவர்களை நேசர்களாக எடுப்பதற்கு காரணமாக இருக்குது, விளங்குதா இல்லையா. அப்ப ஈமான்ல உறுதி வந்துட்டால் ஈமானுடைய கிளைகள் எல்லாம் அப்படியே சீராக இருக்கும், அங்கெல்லாம் டச் பண்ண தேவையில்ல, எல்லாம் சரியாக இருக்கும். அப்ப ஈமான் உறுதியாகிட்டால் போதும். சரி, அதே போல உங்களுக்கு பார்க்கலாம் இன்னொரு வசனம், சூரா அல் முஜாதலாவில் வந்து 22 வசனம் என்னென்றால், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார நீ கண்டுகொள்ள மாட்டீர்கள், அல்லாஹுவையும் மறுமையினாலேயும் ஒழுங்கான முறையில நம்பின ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, அவர்களை நீங்க எப்படி கண்டுகொள்ள மாட்டீர்கள், எப்படி பார்க்க மாட்டீர்கள், அவர்கள் எப்படி இருக்க மாட்டார்கள்? யுவாதூனமன் ஹாத் அல்லாஹ் ரசூலா, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களுடன் என்னது பரஸ்பரம் அன்பு வைத்தவர்களாக நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வலவு காணூ ஆபா ஆகும், அவர்கள் யாரு இவர்களுடைய தந்தைகளாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அதே போன்று அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, ஒதுக்கித்தான் வைப்பார்கள். காஃபிர்கள் காஃபிர் என்ற தரத்தில் தான் வைப்பார்கள், காஃபிர் என்ற தரத்தில் வைத்தான் பார்ப்பார்கள். அவர் காஃபிர் என்னது அந்த மார்க்கத்தில் இருக்க, எந்த சகோதரன் மார்க்கத்தில் இருக்கிறாரு அதுவும் நல்ல மார்க்கம்தான், அந்த நிலைப்பாடு இருக்க மாட்டார்கள். அந்த மார்க்கத்துக்கும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு வேலியை வச்சு கொண்டுதான் இருப்பார்கள், ஒரு திரையை வைத்துக் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் வந்து எது ஹாத்தம் இப்னு அபி பல்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த இந்த செய்தி வந்து எதை திரும்ப திரும்ப வலியுறுத்துது என்று சொன்னால், நாங்கள் ஒரு தீர்ப்பை வந்து உள்ரங்கம் அது அல்லாஹ்வுக்குரியது, வெளிரங்கத்தில் அங்க என்ன பதிலாக வருவதோ, என்ன அந்த அந்த அவர் செஞ்ச செயலுக்கு, அவர் செஞ்ச செயல் குஃபிரின் பக்கம் விட்டு செல்லாத ஒரு செயல் அவர் செஞ்சிருக்கிறாரு, செஞ்சிட்டு அதுக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு அவர் காரணம் சொல்றாரு, அந்த காரணமும் எப்படி இருக்குது, அவங்களோட மார்க்கத்தை நேசித்ததாலேயோ அல்லது அவருடைய கொள்கையை நேசித்ததாலேயோ வராத ஒரு காரணமாக இருந்தால் நாங்க அவருடைய வெளிரங்கத்தை எடுத்து தீர்ப்பளிக்கணுமே ஒழிய உள்ளத்தில் இப்படி இருக்கும், உள்ளத்தில் உண்மையிலே அவர் குஃப்ரத்தை நினைச்சிருக்கிறார் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றது தவறு. எதை நாங்க நினைப்பாட்டா எடுத்துக்கொள்ளணும், வெளிரங்கத்தை வச்சுத்தான் முடிவெடுத்துக் கொள்ளணும்ங்கிறதுக்கு நாங்க பல ஆதாரங்களும் பார்த்தோம், அதுதான் கடைசி முடிவும் கூட, அந்த முடிவை தான் நாங்க எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனது இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.